என்ன, யோக பாவனையினால் பரம்பொருளை உணரலாம். சித்தாந்தம் என்ன சொல்லுது, பரம்பொருளின் அருளினாலே பரம்பொருளை உணரலாம் சொல்லுது. பாதஞ்சலர் என்ற மதத்தினர் என்ன சொல்கின்றார்கள், யோக பாவனையினாலே பரம்பொருளை உணரலாம் சொல்றாங்க. இந்த யோக பாவனை என்பது என்ன என்று நாம் அவர்களை கேட்கின்றோம். கருவிகரணங்களால் செய்யப்படுவது இந்த நீங்க சொல்கின்ற யோக பாவனை என்றால், கருவிகரணங்களோடு உயிர் கூடியிருக்கின்ற நிலை சகல நிலை சகலாவத்தையும் சொல்லப்படும். இந்த சகலாவத்தையிலே ஐம்புலங்களைத்தான் உயிர் அறிய முடியும், பரம்பொருளை அறிய முடியாது. சரி, அப்ப கருவிகரணங்களை விட்டுட்டு உயிர் வந்து யோக பாவனை செய்து பரம்பொருளை அறிகிறது என்று சொன்னால், கருவிகரணங்களை உயிர் விட்டுவிட்டது என்று சொன்னால் உயிருக்கு ஆணவமல சார்பில் தான் மிகவும் அழுத்தம் ஏற்படும். அழுத்தமா ஆணவமல ஆணவமலத்தில் போய் விழுந்துடும் உயிர். அது கேவலாவத்தை என்று சொல்லப்படும். கேவலாவத்தையில பரம்பொருள் இல்ல, இந்த விடயங்களை கூட உயிரால் அறிய முடியாது. விடயங்களை கூட அறிய முடியாது, அப்புறம் பரம்பொருள் அறிவது எப்படி? ஆகவே கருவிகரணங்களை சார்ந்திருந்தால் அது சகலாவத்தை, அதுல வந்து இந்த அசித்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடிய ஐம்புலன்களை தான் அறிய முடியும். கருவிகரணங்களை விட்டுவிட்டால் அது கேவல நிலை, அங்க எந்த அறிவு விளக்கமும் இழப்போவது கிடையாது. ஆகவே நீங்கள் சொல்கின்ற யோக பாவனை கருவிகரணங்களோடு கூடி செய்வதாயின் அது சகலாவத்தை, ஆகவே அப்பொழுது அதிலும் பரம்பரை அறிய முடியாது. கருவிகரணங்களை நீத்து செய்வதாயின் கேவலாவத்தை தலைப்படும், அதிலும் பரம்பரை அறிய முடியாது. சரி, இந்த ரெண்டுக்கும் ரெண்டுமே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, கருவிகரணங்களை சார்ந்தும் சாராமலும், கருவிகரணங்களை சார்ந்தும் அதே சமயத்தில் சாராமலும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பதில் சொன்னால், கருவிகரணங்களை சார்ந்து அறிகிறேன்னு சொன்னா அது சகலாவத்தை ஐம்புலன்களை தான் அறிய முடியும், பரம்பொருள் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. கருவிகரணங்களை சாராமல் அறிகிறேன்னு சொன்னா அது கேவலாவத்தை ஆணவமலத்தில் அடைந்தனும் சொல்லிட்டேங்க. ஆகவே அப்ப எப்படி சொல்லிடுறோம், கருவிகரணங்களை சேர்ந்தும் அறிவதில்லை சேராமலும் அறிவதில்லை ரெண்டும் இல்லாமல் அறிகின்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து தெளிவான பதில் இல்லை. அது மாயாவாதிகள் ஏற்கனவே சொன்னது போல அது குழப்பமான அனிர்வசனியமாகும். ஆகவே அனிர்வசனியம் என்பது அது பொருத்தம் இல்லாதது. ஒன்று கருவிகரணங்களை சார்ந்து அறியணும், அல்லது கருவிகரணங்களை விட்டு அறியணும். ரெண்டுக்குமே வழி இல்லை, ரெண்டுலையுமே வழி இல்லைங்கிறதுக்காக வேண்டி கருவிகரணங்களை சார்ந்தும் இல்லை சாராமலும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப எப்படி அறிகிறதுன்னு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் கொடுக்காம ஓடிட்டோம்னா அது அனிர்வசனியம் பிழையாகிவிடும். ஆகவே நன்கு சிந்தித்து அதுக்கப்புறம் ஒரு பாவனை சொல்கின்றார்கள். என்னவென்றால், பாவனைக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருளை நான் பாவிக்கின்றேன் அப்படிங்கிற கருத்தோட நான் பாவிக்கிறேன். நீங்க சொன்னது போல சிவபரம் பொருள் பாவனைக்கு எட்டாத பொருள் தான். பாவனைக்கு எட்டாத பொருளை எட்டியதாக கருதி நான் பாவிக்கிறேன், இந்த கருத்தோட நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாவனையினால் எந்த பயனும் இல்லை. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கின்றது, அங்கு பல சுவையான பதார்த்தங்கள் இருக்கின்றன, அவற்றை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், என்னால விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த பதார்த்தங்களை எல்லாம் நான் வாங்கிவிட்டதாக பாவித்துக் கொண்டு அந்த பதார்த்தங்களை நான் சாப்பிடுவதாகவும் பாவித்துக் கொள்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த பதார்த்தத்தை சாப்பிட்ட அனுபவம் இப்படி ஒரு பாவனையை செய்து கொண்டிருப்பதனால எனக்கு கிடைக்குமா, எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே அது கிடைக்கப் போவதில்லை, அது பயன் இல்லை. நம்ம நமக்கு எட்டாத ஒரு பொருளை வந்து எட்டியதாக நினைத்துக் கொண்டு பாவிப்பதனாலே நமக்கு என்ன பயன், பயன் இல்லாதது மட்டுமல்ல அது நம்ம முன்னேற்றத்துக்கே தடை. ஒரு பொருள் நமக்கு எட்டாத பொருளா இருக்கு, இப்ப நாம இருக்கிற நிலைக்கு நமக்கு எட்டாத பொருளா இருக்கு. அப்ப அந்த பொருள் நமக்கு எட்டத்தக்க பொருளாக ஆவதற்கு நாம் என்ன முயற்சிகளை செய்ய வேண்டும், அந்த முயற்சிகளில் ஈடுபட்டா நமக்கு அது பலன் தரும். எட்டாத பொருளை இப்பவே எட்டியாச்சு அப்படின்னு நினைச்சு பாவித்தோம்னா அப்ப எட்டுவதற்கு ஏற்ற முயற்சிகளையும் நாம் ஈடுபட மாட்டோம், கிடைத்த காலத்தை இப்படி போலியான பாவனைக்கு வந்து இரையாக்கி விடுகின்றோம். இது வந்து ஏற்புடையதுதானா, எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே அதைத்தான் சொல்றார் அவர் வந்து, அந்த பாவனையினால் பயன் இல்லை என்று சொல்கின்றார். ஆகையினாலே இந்த பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவனுடைய அருளினாலே பாவிக்கப்படுவதுதான் சிவபரம்பொருள். இந்த இடத்துல இந்த யோக பாவனை மறுக்கின்ற இடத்துல நாம் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தத்திலையும் பாவனையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பாவனை முக்கிய இடத்தை பெறுகின்றது. அது தொடக்க தீக்கை, நுழைவு தீக்கை ஆகிய சமய தீக்கை ஆகட்டும், அதற்கு மேலே இருக்கக்கூடிய விசேட தீக்கை, நிர்வாண தீக்கைகளாகட்டும், எல்லாம் வந்து அந்த தீக்கை பெற்று அனுஷ்டானம் கட்டாயமா செய்யணும். அந்த அனுஷ்டானம் செய்யும் பொழுது மந்திரம், கிரியை, பாவனை என்ற முறையில் தான் அனுஷ்டானம் அமைந்துள்ளது. இப்ப நாம மட்டும் பாவிக்கின்றோமே என்று சொன்னால், ஆமா பரம்பொருளை பெற்றாச்சு அப்படிங்கிற பாவனை அல்ல அது. நாம செய்வது பயனுள்ள பாவனை. இந்த பாவனை வந்து இந்த உடல் கருவிகரணங்களெல்லாம் கடந்து அருளோடு பொருந்தும் பொழுது அப்போது ஒரு பாவனை நாம செய்யணும். எதிர்காலத்தில் இந்த சரியை கிரிய யோக நெறிகள்ல நாம இப்ப பாவனை செய்யறோமே, இந்த பாவனையின் பலன் வந்து என்னன்னா அவனுடைய அருள் கிடைக்கும். அந்த அருளை சாரும் பொழுது அப்போ அந்த சமயத்தில் ஒரு பாவனை சிவோகம் பாவனைன்னு செய்யணும். அந்த சிவோகம் பாவனை செய்வதற்கு இப்போது செய்கின்ற பாவனைகள் எல்லாம் பயிற்சி. அந்த இலக்கை நோக்கித்தான் நம்ம இந்த பாவனைகள் செலுத்துகின்றன. நம்முடைய அனுஷ்டானம் சிவோகம் பாவனையை நோக்கி செலுத்துகின்றது. சும்மா எதுவும் அர்த்தம் இல்லாம வைக்கல. ஆகையினாலே அந்த சிவோகம் பாவனைக்கு பயிற்சியாக இப்ப நாம செய்யறோம். இப்ப வந்து ஒரு குத்துச்சண்டை களத்திலே இறங்கக்கூடிய ஒருவன் ஒரு பொருளை, ஒரு இடமிருந்த பொருளை ஒன்று கட்டி தொங்க விட்டுக் கொண்டு அதனை குத்தி பயிற்சி எடுக்கின்றான். அங்க போய் இது என்ன, அவன் வந்து அப்ப எதுக்க வந்து வந்து நம்மோடு சண்டை போடுவன் இருக்கின்றான்னு பாவித்துக் கொண்டு எச்சரிக்கையோடு அவன் செய்யணும் இல்லையா. கொஞ்சம் தாமதமாக அவன் வந்து குத்த புறப்பட்டால் அந்த பொருள் தொங்க விட்டுள்ள பொருள் வந்து அவன் முகத்தை தாக்கிவிடும். அப்ப இந்த பயிற்சி வந்து அது ஒரு ஆளாயா, அது கூட போய் பெருசா நீ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறிய, ஒரு பொருளை கட்டி தொங்க போட்டு அது அது ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம கேட்பதில்லை. அந்த பாவனை வந்து அவனுக்கு அந்த குத்துச்சண்டை காலத்திலே பயன் தருகின்றது. ஆக ஒரு தக்க நெறியிலே எதிர்காலத்திலே செல்ல இருக்கின்றான், அதற்கு இப்ப பயிற்சி எடுக்கின்றான் என்ற முறையில் தான் நம்முடைய இந்த அனுஷ்டான பாவனைகளை நாம் கொள்ள வேண்டும். சிவத்தையே பெற்றாச்சு, இன்னமும் நாம ஒன்னும் சிவத்தை ஒன்னும் அறியதுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற நோக்கில செய்யல. ஆனா இங்க பாதஞ்சல மதத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோக பாவனையிலே அவனை அடைந்து விடலாம்னு சொல்றாங்க. நம்ம சமயதீக்கப்பட்டு அந்த அனுஷ்டானத்திலேயே சிவத்தை அடைந்து விடலாம்னு சொல்லலையே. நாளை அடைவதற்கு இன்று பயிற்சி பெறுகிறோம், அந்த நோக்கில பாவனை பண்ணலாம். அடைஞ்சாச்சுங்கிற மாதிரி இப்பவுமே வந்து கருவிகரணங்களோடு இருக்கிற இந்த நிலையிலேயே இல்லையா, கண் இருந்தாதான் கண்ணு கண்ணை கொண்டுதான் பார்த்து அறிய முடியும், காதை கொண்டு கேட்டு அறிய முடியும், ஐம்பொறிகள் இல்லாட்டா எனக்கு அறிவே விளங்காது அப்படிங்கிற நிலை நம்முடைய நிலை. அப்ப ஐம்பொறிகளை சார்ந்து கிடக்கின்றோம், அந்த கரணங்களை சார்ந்து கிடக்கின்றோம்னா நாம வந்து விளக்கொழியை சார்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு விளக்கு தான் ஓமை, விடிவாமளவும் விளக்கணைய மாயை திருவருட்பை சொல்லுது. அப்ப ஒருத்தன் விளக்க சார்ந்துதான் அறிய முடியும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறான்னா அவன் இருட்டுக்குள்ள இருக்கான் தானே அர்த்தம் இல்லையா. விளக்கின் துணையின்றி அவனால் அறிய முடியாதுன்னா அப்ப அவன் இருட்டுக்குள்ள இருக்கிறான். அது மாதிரி கருவிகரணங்களின் துணையின்றி நமக்கு அறிவு விளங்காதுன்னா நாம ஆணவமலத்தோடு சார்ந்துதான் இருக்கிறோம். ஆணவமலத்தோடு சார்ந்திருக்கும் வரை நாம் சிவபரம்பொருளை அடைந்து விட்டோம், அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பதெல்லாம் வந்து பிழையான கருத்துகள். ஆகையினால அதைத்தான் நாம இங்க திருத்தமா சொல்றோம். பாவிப்பதண்ணீர் பாவம் முதலடி, பாவிப்பதண்ணீர் பாவம். நீ கூறும் பாவனையாவது கருவிகளோடும் கூடி நின்று செய்வதனீர் சகலமாய் போகலானும். கருவிகரணங்களோடு கூடி நின்று பாவித்தால் அது சகலாவத்தை, அதுல சிவத்தை அறிய முடியாது. சரி, பாவகம் கடக்கிற பாவம். பாவகம் கடக்கிறனா இந்த கருவிகளெல்லாம் நீங்கி நின்று பாவித்தல். கருவிகளை நீங்கி நின்று பாவிப்பதனில் அப்பொழுது கேவலம் வந்து தலைப்படும் ஆகலானும். அப்ப கேவலாவத்தை வந்து சேர்ந்துடும் ஆகலானும். அதனால கருவிகரணங்களை நீத்தும் பாவிக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் வந்து பாவிக்கும் அதுநாணின் பாவகம் இருக்கு. இதை கடைசியில வச்சுக்கணும். ஏன்னா சிவஞான போதத்துல இதே மாதிரி பாடல் இருக்கிறது, அதுல இந்த கருத்தை கடைசியில் வைத்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படி இதை கடைசியில் வச்சுக்கணும். இந்த மூன்றாம் அடியின் கடைசி ரெண்டு சீரை சேர்த்து, சாரி, இந்த ரெண்டாம் அடியின் கடைசி ரெண்டு சீர்களை சேர்த்து அதை மூன்றாம் அடியோடு சேர்த்துக்கணும். என்ன, பாவம் கட்டு பாவிப்பதண்ணீர் பாவம். ரெண்டாம் அடியின் கடைசியில் இருக்கு பாருங்க, பாவம் கட்டு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு மூன்றாம் அடிக்கு போவோம். பாவம் கட்டு பாவிப்பதண்ணீர் பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், பதவுரையில தெளிவா சொல்லியிருக்காங்களே, பாவம் கட்டு பாவிப்பதண்ணீர் பாவம் அப்படின்னு சொன்னால் இரண்டுமின்றி, கருவிகளோடு சேருதலுமின்றி கருவிகளை நீங்குதலுமின்றி நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒன்னு கருவிகளோடு சேர்ந்து இருக்கணும் அல்லது நீங்கி இருக்கணும், ரெண்டுமே இன்றினா அது அனிர்வசனியம் பிழைப்பட்டு போகுங்காங்க. அதான் சொன்னா இரண்டுமின்றி பாவிப்பதண்ணில் அது அனிர்வசனியம் எனப்பட்டு பாழாய் முடியுமாகலானும். அது வீண் பேச்சு, அது பயனற்ற பேச்சு, ஆகவே அது அனிர்வசனியம் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இனி வந்து இரண்டாம் அடியில உள்ள முதல் தொடர், பாவிக்கும் அதுநாணின் பாவகம். பாவிக்கும் அதுன்னா என்ன, அவ்வாறன்றி பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாக வைத்து பாவிக்கும் பொருள் யான் என்று தன்மேல் வைத்து பாவிப்பது எண்ணில் தன்மையில வச்சு பாவிக்கணுமா, தான் எப்படிப்பட்ட பொருள், தான் என்ன காரியத்தை செய்யறேன் அப்படின்னா, நான் பாவனைக்கே எழுதாத பொருளை எழுதியதாக வைத்துக் கொண்டு பாவித்துக் கொண்டிருக்கிறேன். அதான் சொல்றேன், நம்மளால அனுபவிக்க முடியாத இந்த உலக இன்பங்கள் எல்லாம் வந்து நாம வந்து அனுபவிச்சுட்டோம் இல்லையா, நமக்கு கிடைக்க முடியாத பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அவற்றை அனுபவிப்பதாக நினைத்தால் அது எப்படி பயனற்ற ஒரு சிந்தனையோ அத மாதிரி இது பயனற்ற பாவனை என்று சொல்கின்றார் இல்லையா. அதனால் ஆவதோர் பயனில்லை ஆகலானும் என்று சொல்லிவிட்டார், இதை ஒதுக்கிட்டார். பாவனைக்கு எய்தாத பொருளை எதியதாக வைத்து பாவிக்கும் பொருள் யான் என்று தன்மையில் வைத்து பாவிப்பதுன்னா, எய்தாத பொருள்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் அது எய்தின்னு ஒரு எய்தியாச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணா வீண் கற்பனைகளால் பயனில்லை. அதனால் ஆவதோர் பயனில்லை ஆகலானும் அப்பாவனை அனைத்தும் நாடக மாத்திரேயாம். ஆக நீங்கள் யோக பாவனை என்று நீங்கள் நான்கு விதமாக கூறியது எல்லாமே வந்து போலிதான். பரிவிகரணங்களால் கருவிகரணங்களோடு சேர்ந்து கொண்டே பாவிப்போம் சொன்னீங்க, கருவிகரணங்களோடு சேர்ந்தா சடப்பொருள் தான் அறிய முடியும்னு தக்க முறையில மறுத்துட்டோம். இப்ப கருவிகரணங்கள் நீங்கி பாவிப்போம் சொன்னீங்க, நீங்கன்னா அறியாமை தான் தலைப்படும் உறக்கத்துல இருக்கிற மாதிரி, ஏன்னா மறுக்க முடியாது இல்ல. இப்ப உறக்கத்துல கருவிகரணங்களை நீத்து தான் இருக்கிறான், இப்ப உறக்கத்துல என்ன அறிவு விளங்குது? அதே மாதிரி கருவிகரணங்கள் நீங்கி பாவனை செய்வேன், அது உறக்க நிலை தான். உறக்கம் வந்து யோக பாவனையா? அது பரம்பரை அறியத்தக்க பாவனையா? அது கேவலாவத்தை போன்றது, ஆகவே அது பொருந்தாது. மூணாவது, அப்ப கருவிகள் சேராமலும் அதே சமயத்தில் நீங்காமலும்னா அது அனிர்வசனியம், பொருளற்றது இல்லையா. ஏன் பாவனைக்கு எய்தாத பொருளை எதிராக வைத்து பாவிப்பேன் நான்காவது சொன்னாங்க, அப்படி கற்பனை பண்ணுவதில் பயன் இல்லை என்று அதையும் மறுத்துவிட்டேன். ஆகவே அப்பாவனை அனைத்தும் நாடக மாத்திரேயாம் ஆகலான் மேற்கூறியவாறு முந்தின பாடல சொன்னார் இல்லையா, அருளாலே அனன்யமாக காண வேண்டும் இல்லையா. ஆகலான் மேற்கூறியவாறு அனன்யமாய் நின்று அவ் அருளார் காண்டலே ஈண்டைக்குரிய பாவனை, அவன் அருளால் அவனை பாவிக்க வேண்டும். அந்த சிவோகம் பாவனை தான் முறையான பாவனை, பரம்பொருளை பெற்றுத்தரக்கூடிய பாவனை. ஆகவே அனன்யமாய் நின்று அவ் அருளார் காண்டலே ஈண்டைக்குரிய பாவனை ஆவதன்றி பெரிதில்லை என்பதான், அதான் நான்காம் அடியில் இருக்கு. மூன்றாம் அடியினுடைய பிற்பாதியிலேயே இருக்கிறது, பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரன் அருளினாலே. இதை எப்படி கூட்டிக்கணும் அப்படின்னா, பரம்பரன் பாவனை இறந்து நின்று அருளினாலே பாவிக்கப்படுவதாகும் அப்படின்னு கூட்டிக்கணும். பரம்பரன் அதாவது சிவபெருமான் பாவனை இறந்து நின்று இந்த யோக பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்று அருளினாலே பாவிக்கப்படுவதாகும், அவன் அருளாலே காணத்தக்கதாகும். ஆக இந்த பாடல்ல பாவங்கிற சொல் திரும்ப திரும்ப வருது, பாவகங்கிற சொல்லும் திரும்ப திரும்ப வருது இல்லையா. அப்படி எப்படி என்ன அருமையாக அதை அமைத்திருக்கின்றார். அந்த ஓசைக்காக பொருளுக்காக ஒரு தடவை பார்த்தோம், அந்த ஓசைக்காக அந்த பாடலை மீண்டும் பார்க்கலாம். பாவிப்பதன்னீர் பாவம், பாவகம் கடக்கிற் பாவம், பாவிக்கும் அது நான் என்னீர் பாவகம், பாவம் கெட்டு பாவிப்பதன்னீர் பாவம், பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரன் அருளினாலே என்று சொற்பொருள் பின்வரும் நிலை நியாபித்துள்ளார். இதே மாதிரிதான் அந்த பாவகம்ங்கிற சொல் வந்து திரும்ப திரும்ப வருத மாதிரி சிவஞான போதத்திலையும் உதாரணம் என்பா இதே ஆறாம் சூத்திரம் அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி புடைநூலாகிய சிவபிரகாசத்திலும் மிக அருமையாக இந்த பாவகம் பாவகம் பாவம் சொற்கள் வர்ற மாதிரி அருமையா அமைத்திருக்கின்றார். மூன்று நூல் ஆசிரியர்களும் ஒன்னு போல சொல்லியிருக்கின்றார்கள். இது மாதிரி இந்த யோக பாவனையெல்லாம் வந்து நேரடியாக முத்திக்கு வாயில் ஆகாது என்பதையெல்லாம் வந்து நம்முடைய மூன்றாவது குருமகா சன்னிதானம் அருள்திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நிட்டை விளக்கம் என்று தம்முடைய சாஸ்திரத்திலே மிக அருமையாக கூறியுள்ளார்கள். அப்படி கூறியுள்ளமையை பாராட்டி அவருடைய சீடர் உலகுடைய நாயனார் தம்முடைய கலிநடி நூலிலும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக பாவம் பாவகம் அதுக்கு முன்னாடி சொல்றாங்களே அந்த மூன்றாவது கருத்தை வந்து நான்காவதா வைக்கணும் சொன்ன இல்லையா, சிவஞான போதத்தில் அப்படி இருக்கு. அதை சொன்னாங்க சுவாமிகளுங்க குறிப்புரையிலும் சொல்றாங்க, பாவிக்கும் அது நான் எண்ணில் பாவகம் என்பதனை இறுதிக்கண் வைத்துரைக்க. இது மூன்றாவது கருத்துடைய மறுப்பு இல்லையா. மூன்றாவது கருத்தா பாடல்ல இருக்கு, எத்தனாவது அடியில் இருக்குன்னா ரெண்டாவது அடியில் இருக்கு. ஆனா மூன்றாவது கருத்து பாவிப்பதன்னீர் பாவம் முதல் கருத்து, பாவகம் கடக்கிற் பாவம் ரெண்டாவது கருத்து, மூன்றாவது சொல்லியிருக்கு ரெண்டாம் அடியில பாவிக்கும் அது நான் எண்ணீர் பாவகம். இதை நான்காவதா வைத்துக் கொள்ளணும் சொன்னேன், இங்க குறிப்புரையில சுவாமி சொல்லியிருக்காங்க அதனாலதான் சொன்னேன். பாவிக்கும் அது நான் எண்ணீர் பாவகம் என்பதனை இறுதிக்கண் வைத்துரைக்க. பாவம்ங்கிற சொல் திரும்ப திரும்ப வருது, பாவகம்ங்கிற சொல் வருது, நாடகம் போலி என்ற கருத்துல தான் வருது. அதான் பாவம் பாவகம் நாடகம் என்பன ஒரு பொருட்கிழவி. நாடகம் போலிங்கிற அர்த்தத்தில் வருது, பாவம்னா அந்த புண்ணியம் பாவம் அந்த அர்த்தத்தில் வரல. சமஸ்கிருதத்தில் அந்த அக்ஷரங்கள் ஒளி பேதங்கள் இருக்கும், தமிழ் எழுதும் போது நம்ம ஒரே பாவனா பாவனா தான் இருக்கு, அதனால நம்ம அந்த பொருள் வேற்றுமையை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க போலி நாடகத்தனம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாவம்ங்கிற சொல் வருது, பாவகம் தான் அதே பொருள் தான் வருது. அதான் பாவம் பாவகம் நாடகம் என்பன ஒரு ஒரு கிளவினர். ஆக இந்த பாடல் மூலம் என்ன பெறப்படுகிற என்ன கருத்து உணர்த்தப்படுகிறது? பாதஞ்சலர் சொன்ன அந்த யோக பாவனை மூலம் சிவத்தை அறியலாம் என்ற கருத்து இந்த பாடலில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த கருத்து மறுக்கப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது. அதான் இதனானே பாதஞ்சலர் மதம் பற்றி ஆசங்கித்துனா அவருடைய கருத்து வந்து வாங்கப்பட்டு பரிகரித்து நீக்கப்பட்டு மேலது வலியுறுத்தப்பட்டது. அதாவது மேல முந்தைய பாடலில் சொன்னார் இல்லையா, அருளாலதான் சிவத்தை அறிய முடியுங்கிற கருத்து வலியுறுத்தப்பட்டது. அற்றாயினும் இனி அடுத்தவர்கள் என்ன சொல்றாங்க, யோக பாவனையினால அறிய முடியாது அப்படின்னு நீங்க மறுத்தது சரிதான். அவர்கள் அது ஒரு முறையான பாவனை அல்ல, கருவிகளோடு கூடி செய்யப்படுவதா நீங்கி செய்யப்படுவதா என்பதற்கு அவர்களுக்கு சரியான அந்த இடத்துலலாம் விளக்கம் சொல்ல முடியல. சேர்ந்து செஞ்சாலும் சிக்கல், கருவிகளை நீங்கி செஞ்சாலும் சிக்கல் இல்லையா. அனிரசனமா சொன்னா அதுவும் வந்து முறையில்லாம ஆயிரும். அதுக்காக வேண்டி பாவனைக்கே எய்தாத பொருள் அவர்களே ஒத்துக்கிட்டு, ஐயா எய்தாத பொருள் தான் ஐயா, அதை எய்தியதாக நான் பாவிக்கிறேன் என்னலாம சொன்னார்கள். அதெல்லாம் நீங்க மறுத்தது சரிதான். ஆனா அதற்காக பரம்பொருள் வந்து அவன் அருளாலதான் அறிய முடியும் என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, பரம்பொருளுடைய அருளை போற்றி அந்த அருளுக்கு பணிதல் என்பது எல்லாருக்கும் வந்துடாது. ஏதாவது ஒரு வழியை அப்படி அறியலாம் இப்படி அறியலாம் இப்படிதான் முனைகின்றார்களே ஒழிய, அவன் அருளை அவன் அருளுக்கு நாம் பணிவோம், அவன் அருளால நம்ம அறியலாம். இவ்வளவு காலமும் இந்த விடயங்களை மட்டும் எப்படி அறிஞ்சோம்? அவனுடைய அருள் திரோதான சக்தியா இருந்து நமக்கு உணர்த்ததான் அறிஞ்சோம். அதே திரோதான சக்தி பராசக்தியாக வெளிப்பட்டு சிவத்தை உணர்த்தினா நாம் அந்த சிவத்தை உணரலாம், வேற ஒரு வழியும் கிடையாது. ஆகவே அவன் அருளுக்கு நாம பணிவோம், அவனுடைய அருளுக்கு அடங்குவோம் அப்படிங்கிற நேரிய சிந்தனை சித்தாந்த சேவர்களை தவிர வேற ஒருத்தருக்கும் இல்லைங்க. என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க, யோக பாவனையும் நாங்க என்னெல்லாமோ அனிதோசனியமா பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க இன்னொருத்தரு, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, ஆணவ மலம் இருக்கும் வரை ஆன்மாவுக்கு சிவத்தினுடைய உதவி தேவைதான். சிவம் தான் ஆன்மாவை பக்குவப்படுத்தி அந்த ஆணவம் சார்பை நீக்கணும், சிவம் தான் நீக்கணும். ஆணவ மலத்தோட ஆன்மா கூடியிருக்கும் வரை சிவத்தினுடைய உதவி ஆன்மாவுக்கு தேவைதான். சரி, சிவன் அருளால் ஆன்மா ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு விட்டது. மலத்திலிருந்து விடுபட்டு விட்டால் அப்புறம் ஆன்மா சிவத்துக்கு முற்றிலும் சமம், எல்லா வகையான சமம். சிவன் செய்கிற ஐந்தொழிலையும் கூட ஆன்மாவில் செய்ய முடியும், முற்றிலும் சமம். சிவத்துக்கும் மலச்சார்பு இல்லை, இந்த முத்தி அடைந்த இந்த ஆன்மாவுக்கும் மலச்சார்பு இல்லை. அப்புறம் என்ன ரெண்டுக்கும் என்ன ஏற்றதாழ்வு? ஆகவே மல மாசு நீங்கி விட்டதாலே ஆன்ம அறிவு சுத்தமாகிவிட்டது. அந்த சுத்தமான ஆன்ம அறிவே சிவத்தை அறிந்து கொள்ளும். மல மாசு நீங்கிவிட்ட சுத்தமான ஆன்ம அறிவு தானே சிவத்தை அறிந்து கொள்ளும். மாசு நீங்கிய சுத்தமான ஆன்ம அறிவுக்கு சிவன் அருள் துணை செய்துதான் சிவத்தை அறியணும்னு அவசியம் இல்லை, அந்த சுத்தமான அறிவு தானே அறிந்து கொள்ளும் என்று சமவாத சைவர்கள் கூறுகின்றார்கள். அந்த கருத்து சரிதானா என்பதனை எடுத்து கூறி விளக்க வருவதுதான் வருகின்ற செய்யுள். தோற்றுவாயை சுவாமிகள் சொல்கின்றார்கள், பார்க்கலாம். அற்றாயினும், அதாவது யோக பாவனையினால் எய்த முடியாது என்றாலும் பரம்பரன் அருளினாலே பாவிக்கப்படுவது என்னாது? யோக பாவனை மறுத்தது சரிதான், ஆனா மறுத்த கடைசியில் என்ன சொல்றீங்க, பரம்பரனை அவன் அருளினாலே பாவிக்கணும்னு சொல்றீங்க, அது வேண்டாம். ஏன்னா மல மாசு தீர்ந்த வழி சிவத்தோடு ஒப்பதாய உயிர் அறிவே, பாத்தீங்களா, மல மாசு நீங்கிட்டதுன்னா உயிர் அறிவு சிவத்தோடு ஒத்து விளங்கும் சொல்றாங்க. சிவத்தோடு ஒப்பதாய உயிர் அறிவே அதனை அறியும், அதாவது அந்த சிவத்தை அறியும் என்றார்படும் இழுக்கு என்னை என்று நாங்கள் சொல்கின்றோம். இதுல என்ன இழுக்கு இருக்கிறது? இதுவரை சிவத்தை அறிய முடியல, ஏன்னா ஆணவ மலத்துக்குள் இது அகப்பட்டு கிடந்தது, சிறுமையுற்று இருந்தது, அதனால சிவத்தை அறிய முடியல. ஆனால் முத்தி நிலையில் ஆணவ மலத்தை தான் இந்த உயிர் நீத்து விட்டதே, ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு விட்டதே, இப்ப அந்த உயிர் அறிவு சுத்தமாகி விட்டது, இப்போ ஏன் இந்த உயிரால சிவத்தை அறிய முடியாதுங்க? இப்பமும் சிவத்தினுடைய அருள் வழி நின்றுதான் சிவத்தை அறியணும்னு ஏன் சொல்றீங்க? முத்தி அடைந்த சுத்தான்மா தானே உயிரை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் என்ன குற்றம் என்று கேட்கின்றார்கள் சமவாத செய்வர்கள். என்றார் படும் இழுக்கு என்னை என்னும் சமவாத செய்வரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது. இப்படி ஒவ்வொரு செயலுக்குள்ளும் நாம் புகுவதற்கு முன்பு அந்த செயலை பற்றிய ஒரு அருமையான தோற்றுவாயை தந்துவிடுகின்றார்கள் சுவாமிகள். அந்த செயலை பார்ப்போம். அந்நியம் இலாமையானும் அறிவினுள் நிற்றலானும் உண்ணிய எல்லாம் உள்ளின்று உணர்த்துவன் ஆதலானும் என்னது யானென்றோதும் இருஞ்சருக்கு அறுத்தலானும் தன்னறிவதனார்க்கானும் தகைமையன் அல்லன் ஈசன் சொல்கின்றார். சிவபரம்பொருளின் இயல்பினை மிகச்சிறப்பாக எடுத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான பாடல். அந்நியம் இலாமயானம், அதாவது சுவாமி ஆன்மாவிடத்திலே அந்நியமாக இல்லை, ஒன்றாக கலந்துதான் இருக்கின்றார். இது கலப்பினால் ஒன்றாக இருக்கிற சொல்வது. அப்புறம் அறிவினுள் நிற்றலானும், ஆக உணர்த்துகின்ற அறிவாக சிவம் விளங்குகின்றார், உணர்கின்ற அறிவாக ஆன்மா இருக்கின்றது. ஆக அந்த அறிவுக்கு அறிவாக அவர் விளங்குகின்றார், அப்போ அந்த உணர்த்துகின்ற பொருளாக பொருள்தன்மையால் வேறாக இருக்கின்றார். அதான் அறிவினுள் நிற்றலானும். அப்புறம் இரண்டாம் அடியில் உண்ணிய எல்லாம் உள்ளின்று உணர்த்துவன் ஆதலானும், ஆன்மா வந்து எதை எதையெல்லாம் வந்து கருதி அறியணுமோ அதையெல்லாம் உயிர்க்குயிராக இருந்து உணர்த்துகின்றான், ஆக உடனாயிருந்து உணர்த்துகின்றான். ஆகவே உண்ணிய எல்லாம் உணர்த்துவன் அப்படின்னு சொன்னா அப்ப உடனாகிறது தான் அதை உணர்த்த முடியும். ஆக உணர்த்துதல் காரியத்தை சொன்னார், உடனாக இருக்கின்றான் காரணத்தை இங்க நாம வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே முன்னால் ஒரு பாட்டில் பார்த்த மாதிரி வந்து இங்க காரணத்தை காரியமாக உபசரித்திருக்கின்றார். ஆகவே உடனாய் நிற்பதாலும் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அதான் வந்து உரையில வந்து தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்நியம் இல்லாமையானும் சொன்னாங்க, அறிவினுள் நிற்றலானும் சொன்னாங்க, அப்புறம் உண்ணிய எல்லாம் உள்ளின்று உணர்த்துவன் ஆதலானும் சொன்னாங்க. இந்த மூன்று தொடர்களுக்கும் என்ன பொருள்னா, ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதனாலும் அதான் பொருள் எழுதியிருக்காங்க. பொழிப்புரையிலே பார்க்கலாம். அப்புறம் என்ன சொன்னார், என்னது யானென்றோதும் இருஞ்செருக்கு அறுத்தலானும். அந்த முத்தி நிலையில ஆன்மா சிவத்தை அறியும் பொழுது அங்கு அறியும் பொருளாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவமும் இருந்தாலும், நான் அறியும் பொருள், சிவம் என்னால் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற பேத உணர்ச்சியோடு ஆன்மா அறிய முற்பட்டால் சிவத்தை தெளிவாக அறிந்து முத்தி இன்பத்தை பெற முடியாது. அந்த ஞாதா ஞாதிரு, அந்த ஞாதிரு ஞானம் நேயம், அந்த திரிபுடி நிலை சொல்வார்கள். அது வந்து நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன. திருமுறைகளிலே நம்முடைய திருமூல தேவனாயினார் அந்த கலைச்சொற்களை எல்லாம் அப்படியே பயன்படுத்துகின்றார்கள். ஞாதிரு ஞான நேயம், ஞாதிரு அறிபவனாகிய நான், இது ஞாதிரு ஞாதான்னு சொல்லுவாங்க. ஞானம், அவன் அருளால் அவனை அறிகின்றேன். அப்புறம் வந்து நேயம், என்னால் அறியப்படும் பொருள் சிவம், எனக்கு துணை செய்வது சிவஞானம், என்னால் அறியப்படுவது சிவம் என்று சொல்லி இப்படி நான் ஞாதிரு என்று யான் என்ற உணர்வு. எனது வியஞ்சகம் சிவஞானம், எனக்கு துணை செய்வது சிவஞானம், எனது என்னால் அறியப்படும் விடயமாக இருப்பது நேயமாக இருப்பது சிவம் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த யான் எனதுங்கிற பகுப்பு இருக்க, இந்த பகுப்புணர்ச்சி வந்து இது யான் எனதுங்கிற உணர்ச்சி, இந்த யான் எனதுங்கிற செருக்கு இருக்க வந்து அவனை உணர முடியாது. ஆகவே முத்தி நிலையிலே முடிவாக நீங்க வேண்டிய செருக்கு இந்த செருக்கு யான் எனதுங்கிறது. ஆகவே அந்த செருக்கை அவன் அறுப்பவன். ஆகவே அந்த செருக்கினால், அதாவது அந்த செருக்கின் விளைவால் தோன்றும் பகுத்துணர்வினால், செருக்கு வந்து காரணம், செருக்கினால் உண்டாவது நான் என்னால் அறியப்படும் பொருள் சிவம் அப்படிங்கிற பகுத்துணர்வு. ஆக செருக்கால் உண்டாகிய பகுத்துணர்வை தான் செருக்குன்னு உபசரித்து சொன்னார். அதுவும் குறிப்பிட சொல்லுவாங்க. அந்த செருக்கை அவன் அறுப்பவன். அப்போ அந்த செருக்குணர்வோடு எப்படி அவன் அறிய முடியும்? ஆகவே மல நீங்கிய சுத்தான்மா தன்னறிவால் அறிகிறதுனா, அறிபவன் நான், அறியப்படும் பொருள் அப்படின்னு பாகுபாடு வந்து பாகுபாட்டு உணர்ச்சி இருக்கவரை அறிய முடியாது. அந்த பாகுபாட்டு உணர்வை தருவது செருக்கு. அந்த செருக்கு நீங்கினாதான் அறிய முடியும், அது அவன் அருளாலதான் நீங்கும். ஆகவே அவன் அருளோடு அருளாக ஒற்றித்தான் அவன் அறிய முடியும். ஆகவே ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாயாவாதி மறுப்பதற்கு நாம சொன்னோம், முத்தியில அறியும் பொருளாக ஆன்மா இருக்கிறது, அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆக ரெண்டும் ஒரு பொருள்னு சொல்லல, இப்பவும் சொல்லல. ஆனா அந்த பேத உணர்ச்சி ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. ஆமா, இப்போ விடயங்களை அறியும் போது, உலக பொருள்களை அறியும் போது இந்த பேத உணர்ச்சியோடு அறியும். ஏன்னா அது அந்நியமான பொருள்கள், அனன்யமான பொருள் வந்து பொருளால் அது வேறு என்னாலும் அனன்யமா பிரிப்பின்றி இருக்கிறது. பிரிப்பின்றி இருப்பதனால அங்க வந்து நாம நான் அறிபவன், அறியப்படும் பொருள்னு சொல்லக்கூடாது. அறிபவன்னா நாம நம்ம அறிவாலை அறிகிறோம், நம்ம அறிவாலையா சிவத்தை அறிகிறோம், அப்பெல்லாம் வந்து அறிபவன் நான் சொல்லலாம், சமவாதி சொல்லுவார்கள். ஆனா அந்த உணர்ச்சியோடு அறிய முடியாது. ஏனென்றால் அவன் அருளால் தான் அவனை அறிகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தன்னால் அறிகிறேன்னு சொன்னா அந்த போலி அறிவுக்கு அவன் புலப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டோம். அதான் பாருங்க பொழிப்புரை. அச்சிவம் ஒன்றாய் வேறாய் உடனுமாய் நிற்பது ஒன்று ஆகலானும், அந்நிலை அறிவானும் அறிவொருளும் அறிவும் என பகுத்தறிய வாராமயானும். இதுதான் மூன்றாம் அடிக்கு பொருள், பகுத்தறிய வாராமயானும். அகுது உயிரறிவால் அறியப்படுவது ஒன்றன்று, உயிரறிவால் அறியப்படுவது ஒன்றென்று. நான்காம் அடிக்க பொருள், தன்னறிவதனால் காணும் தகமே நல்ல ஈசன். நின்று அவன் செய்கிற காரியத்தை சொல்லி உடனாய் நிற்றல உணர்த்தினார். அதான் உண்ணிய எல்லாம் உள்ளின்று உணர்த்துவன் என்பதற்கு மேல் அறிவருள் உருவாய் நிற்கும் என்பதற்கு உரைத்தாங்க உரைக்க. இதற்கு முந்தின பாட்டில், முந்தின பாட்டுக்கு முந்தின பாட்டில வந்து நான்காம் அடியில சொன்னார் இல்லையா, அறிவருள் உருவாய் நிற்கும் என்பதற்கு உடனாய் நிற்கும்னு பொருள் கொள்ளணும். அதே மாதிரிதான் இங்கையும் உண்மையை எல்லாம் உள்ளின்று உணர்த்துவதற்கும் உடனாய் நிற்றல் என்று பொருள் கொள்ளணும். காரணத்தை காரியமா உபசரித்தார் சொல்லணும். செருக்கால் உண்டாகிய பகுத்துணர்வை செருக்கன் உபசரித்தார் விளக்கணும். அதாவது நான் ஒரு பொருள், நான் நானாகவே என் அறிவு விளக்கம் பெற்றிருக்கிறேன் என்று நினைத்தால் அது செருக்கு. அந்த செருக்குக்கு அவன் விடயமாக மாட்டான். அந்த செருக்கிற்கு அவன் விடயமாக மாட்டான். என்ன, நான் அறிபவன் நான் என்ற ஒரு செருக்கு இருந்தால் அப்போ அறியப்படும் பொருள் சிவம், அவனுடைய அருளால் அவனை அறிகின்றேன். அந்த பிரிப்புணர்ச்சி வந்துடும். அந்த செருக்கு தான் பிரிப்புணர்ச்சியை வருது உண்டாக்குது. அதனால செருக்கால் உண்டாகிய இந்த பகுத்துணர்வை பிரித்துணர்வை இங்க செருக்கு என்று உபசரித்தார். அடுத்தால சொல்றார், அப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் சிவம் வந்து இருக்கின்றான் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றாரே, அந்த ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அவன் உயிரறிவினை இருக்கின்றான் என்பது வந்து நாம எதை வச்சு வந்து உறுதிப்படுத்திக் கொள்வது? உங்க கருத்து சித்தாந்தத்தில் சொல்றீங்க, சரி, அப்ப எதை வச்சு நாம அதை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதற்கு விடையாக வருவது வருகின்ற செய்யுள். அற்றேன் அம்முத்திரம் ஆண்டு உல என்பது எற்றார் பெறுதும். ஆண்டு உலன்னா அந்த முத்தி நிலையில் உள்ளது அப்படிங்கிறது எற்றார் பெறுதும். எதனால் பெறதும், எதனால் பெறப்படும் என்னும் அவரை நோக்கி என்று தடையெழுப்புகின்ற அவரை நோக்கி அகுது உணர்த்துதற்கெழுந்தது வருந்தியுள் என்பது. இப்ப வந்து இது வந்து நியாயமா பார்த்தோம்னா இந்த அறிபொருள் அசித்தாய் வேறாம் இந்த இரண்டாவது இந்த மூன்றாம் அதிகரணத்துல இரண்டாம் பாடல், அது அதனை ஒட்டி எழக்கூடிய பாடல் இந்த கடைசி பாடல். அதுல கடைசி அடி சொன்னாங்களே, அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவொருள் உருவாய் நிற்கும்னு சொன்னாங்க. அந்த கருத்தை இங்க மீண்டும் வந்து தன்னறிவால் ஈசனை அறிய முடியாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி மீண்டும் அனுமதித்துக் கொண்டார். அந்நியம் இல்லாமையானும் அறிவினுள் நிற்றலானும் உண்ணியை எல்லாம் உள்நின்று உணர்த்துவன் அதனானும் என்ற கருத்தை அங்க மீண்டும் அனுமதித்துக் கொண்டார். அப்ப அந்நியமில்லாமையானுங்கிறதுனால ஒன்றாயிருக்கிறான்னு பெறப்படுது, அறிவினுள் நிற்றலானுங்கிறதுனால உணர்த்தும் பொருளால் பொருள்தன்மையால் வேறாயிருக்கிறான்னு பெறப்படுது, உண்ணியை எல்லாம் உள்நின்று உணர்த்துவன்கிறனால உடனாயிருக்கு நிற்றல் பெறப்படுகிறது. இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் அவன் இருக்கிறான் என்பதை நம்ம எதை கொண்டு உறுதி செய்து கொள்வது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வினா எழுகின்றது. அந்த வினாவுக்கு விடையாகத்தான் வருகின்ற பாடல், அற்றேல் அம்முத்திரம் ஆண்டு உல என்பது எற்றார் பெறுதும் என்னும் அவரை நோக்கி அது உணர்த்துதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது என்றார். ஒன்றனும் அதனால் ஒன்றென்று உரைப்பது உண்டு, ஆகையாலே நின்றனன் வேறாய் தன்னின் நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வு கெட்டா பெருமையன் அறிவின் உள்ளே என்றும் நின்றிடுதலாலே இவன் அவன் என்னலாமே இந்த பாடம். அதாவது சிவமும் ஆன்மாவும் ஒன்று, பொருளாலே ஒன்றுன்னு சில சொல்றாங்க. பொருளாலே ஒன்றுன்னு சொன்ன அப்போ சிவமும் நானும் ஒன்று என்று அறிகிற பொருள் வேறுதான், வேறாதான் இருக்க முடியும் இல்லையா? சிவமே வந்து நான் சிவன் தான் அப்படின்னு தன்னைத்தானே அறிஞ்சுக்கிடணுமா? அது எல்லாம் வல்ல பொருள் வந்து அப்படியே அறியணும். ஆகவே சிவமும் நானும் ஒன்றுன்னா அப்படி ஒன்றுன்னு அறியக்கூடிய பொருள் வேறான பொருளாக தான் இருக்கணும். ஆகவே சிவம் பொருளால் வேறு என்பது அதனாலே பெறப்படும். தண்ணி நீங்கிடா நிலைமையாலே பின்றைய உணர்வு கெட்டா பெருமையன்னர். அப்ப அவன் வேறுனே சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா, நம்மை விட்டு நீங்காமல் ஒன்றாக கலந்திருப்பதனாலே அவன் வந்து அந்த பகுத்துணர்வுக்கு எட்டாத பொருள், ஆகவே உடனாக இருக்கிறான். அறிவினுள்ளே என்றும் நின்றுதனாலே உடனா மட்டும்தான் இருக்கிறானா? நீருக்குள்ள நிழல் எப்படி வெளிப்படாம ஒன்றா இருக்கோ அத மாதிரி அறிவோடு அறிவாய் ஒன்றாய் கலந்திருக்கிறான், ஆகவே அவன் ஒன்றாகவும் இருக்கிறான். ஆகையினாலே இந்த மூன்று தொடர்புகளோடும் அவன் நம்மோடு இருக்கிறான் என்பது பெறப்படும். இதனை விளக்கமாக வருகின்ற சிந்தனையை செய்யலாம் என்று கூறிக்கொண்டு